ചെറുക്കൻ വിനായകർക്ക് അഞ്ജലി.
நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்புசால் சைவநீதி வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு அழகிய காலை வேளையில் சைவ நற்சிந்தனைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சமய சிந்தனை நிகழ்ச்சியில் இறைவனை அர்ச்சிப்பதற்கு உபயோகத்தில் இருந்து வரும் வடமொழியின் சிறப்புகள் பற்றிய சிறு குறிப்பு ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். சமஸ்கிருத மொழியில் உள்ள மந்திரங்கள் மற்ற மொழிகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் மிகவும் சிறப்பான மகிமை கொண்டனவாக உள்ளன என்று மேலை நாட்டு பல்கலைக்கழகங்களில் மொழிகளின் ஒலியளவு பற்றி ஆராய்ந்து வருகின்ற மொழியியலாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அந்த மொழியில் அமைந்துள்ள மந்திரங்களை எடுத்து பொருளை ஆராய்கின்ற விடத்து அவை மிகச் சாதாரணமான கருத்துக்களாகவே தோன்றுகின்றன. இந்த கருத்துக்களுக்கா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இவைகள் அத்துணை புனிதம் மிக்கவைகளா என்று பல நேரம் ஆழ்ந்து சிந்திப்பவர்களுக்கு தோன்றும். ஆனால் உண்மையில் மந்திரங்கள் என்பது கருத்து சார்ந்த விடயங்கள் இல்லை. அவைகளில் உள்ள பொருளை முக்கியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மந்திரங்களை கூறும்போது ஏற்படும் ஒலி அதிர்வுகள்தான் முக்கியமானவை. ஒலிகளின் ஏற்ற தாழ்வினாலேயே மந்திரங்கள் சக்தி மிகுந்தவையாக உள்ளன. அதனால்தான் நமது பெரியவர்கள் பொருள் தெரிந்து மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று அதிக சிரத்தை காட்டவில்லை, உச்சரிப்புக்கே முக்கிய இடம் கொடுத்தார்கள். அந்த வகையில் பார்க்க போனால் மந்திரங்களுக்கான சப்த லயங்களை மிக அதிகமாக சமஸ்கிருத மொழி கொண்டுள்ளது. மற்ற மொழிகளுக்கு இந்த தன்மை சற்று குறைவு என்று அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இதேபோன்று மற்ற மொழிகளிலும் சில மந்திர வகைகள் இருக்கின்றன. ஆச்சரியமாக இருக்கும், உலகிலேயே மிக இளம் வயது கொண்ட ஆங்கில மொழியில் கூட மந்திரங்கள் உள்ளன. ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய சாவித்ரி என்ற காவியம் முழுக்க முழுக்க மந்திரங்களின் ஒலி அலையை கொண்டதாகும். ஆங்கில மொழியிலேயே மந்திர அதிர்வுகள் இருக்கிறது என்றால் பண்பாடுடைய மற்ற மொழிகளில் இருக்காதா என்ன? கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதன் எண்ணிக்கை குறைவு. சமஸ்கிருத மொழியில் அந்த குறைவு இல்லை. இயற்கையாகவே அந்த மொழியில் மந்திர அதிர்வுகள் அமைந்திருக்கின்றன. இதனால் தான் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ந்த இன்றைய காலப்பகுதியில் கூட இறைவனை ஆராதிப்பதற்குரிய சிறப்பு பெற்ற பாசையாக வடமொழியாகிய சமஸ்கிருதம் எல்லா இடத்திலும் முதன்மைப்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. நன்றி, வணக்கம்.
இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் அடுத்து முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
உன் பா பாட்டெல்லாம் இனிக்கின்றது, முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது, முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது, முருகாத மனம் இங்கே காணவில்லையே, முருகாத மனம் இங்கே காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே, முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. போர்க்கு வல்வினையும் போகும் என்றே சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையா, துதிப்போர்க்கு வல்வினையும் போகும் என்றே சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையா, நாளென்ன கோளென்ன செய்யும் என்று கந்தர் அலங்காரம் பாட மனம் குறுகுதையா, நாளென்ன கோளென்ன செய்யும் என்று கந்தர் அலங்காரம் பாட மனம் குறுகுதையா, முருகா து, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. அருணகிரி திருப்புகழை பாடுகையிலே மனதில் ஆனந்த உணர்ச்சி எல்லாம் கூடுதையா, அருணகிரி திருப்புகழை பாடுகையிலே மனதில் ஆனந்த உணர்ச்சி எல்லாம் கூடுதையா, கருணை மிகு நின் அருளை நாடிடவே உந்தன் கழலடியை பிழிகள் என்றும் தேடுதையா, கருணை மிகு நின் அருளை நாடிடவே உந்தன் கழலடியை பிழிகள் என்றும் தேடுதையா, முருகா அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது, உருகாத மனம் இங்கே காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே, முருகாவின் பாட்டெல்லாம் இனிக்கின்றது.
நியூசிலாந்து திருமுருகன் கோவில் பெருமையுடன் வழங்கும் நிர்த்தியாஞ்சலி எதிர்வரும் டிசம்பர் 8 2024 ஞாயிற்றுக்கிழமை 6 இடம்பெற இருக்கின்றது என்பதை அனைவருக்கும் அறிவித்திருக்கின்றோம். இந்த நிர்த்தியாஞ்சலி நிகழ்வில் கிருஷ்ணபெருமா திருமுருகன் திருவிளையாடல் மற்றும் பல நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கின்றது என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகின்றோம். இடம் மைக்கேல் பார்க் ஸ்கூல் ஆடிட்டோரியம், 55 ஏமி ஸ்ட்ரீட், எலஸ்லி. நுழைவுச்சீட்டு விவரங்கள் குடும்பம் ஒன்றிற்கு $25, வயது வந்தவர்களுக்கு $10 மட்டுமே. எனவே இந்த நிறுத்தியாஞ்சலி நிகழ்வில் கலந்து அனைவரையும் சிறப்பிக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றது நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பதி சபை.
தொடர்ந்து நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
டிசம்பர் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5 தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் டிசம்பர் 5 தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகர் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் டிசம்பர் 6 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் டிசம்பர் 6 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் டிசம்பர் 11 தேதி புதன்கிழமை மாலை 6:30 ஏகாதசி, அதை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் டிசம்பர் 13 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் டிசம்பர் 13 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் டிசம்பர் 13 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் டிசம்பர் 14 தேதி சனிக்கிழமை சர்வாலய தீபம் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் டிசம்பர் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தினமாகும். எதிர்வரும் டிசம்பர் 16 தேதி திங்கட்கிழமை பிள்ளையார் கதை ஆரம்பம். தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும், அதாவது டிசம்பர் 16 தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகின்ற பிள்ளையார் கதை, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 20 மாலை 6:30 விநாயகர் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் டிசம்பர் 16 தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும் பிள்ளையார் கதை தொடங்கி தொடர்ந்து 20 மாலை 6:30 விநாயகர் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜையில் கலந்து விநாயகர் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணியன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜனவரி 4 தேதி, அதாவது 2025 ஜனவரி 4 தேதி சனிக்கிழமை பிள்ளையார் கதை இறுதி நாள் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் டிசம்பர் 19 தேதி காலை 9:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகர் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் டிசம்பர் 19 தேதி வியாழக்கிழமை காலை 9:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகர் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எதிர்வரும் டிசம்பர் 21 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் டிசம்பர் 21 சனிக்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் டிசம்பர் 23 திங்கட்கிழமை மாலை 6:30 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் டிசம்பர் 23 திங்கட்கிழமை மாலை 6:30 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜையில் கலந்து பைரவ பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் டிசம்பர் 28 சனிக்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் டிசம்பர் 30 திங்கட்கிழமை மாலை 6 ஆஞ்சநேய அபிஷேகத்தை முன்னிட்டு ஆஞ்சநேய பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் டிசம்பர் 30 திங்கட்கிழமை மாலை 6 ஆஞ்சநேயர் அபிஷேகத்தை முன்னிட்டு ஆஞ்சநேய பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள்.
இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கை கம்பன் கழகம் கம்பவாரதி திரு ஜெயராஜ் அவர்கள் கடவுள் நம்பிக்கை பற்றி ஒரு சிறு சொற்பொழிவு ஆற்றுவதை இப்பொழுது கேட்கலாம்.
கடவுள் என்ற ஒரு கொள்கை மனிதகுலம் தோன்றிய நாள் தொட்டு உலகத்திலே இருக்கிறது. இதை யார் தொடக்கினார்கள், யாருடைய சிந்தனையிலே இந்த எண்ணம் பிறந்தது என்றெல்லாம் இன்றைக்கு வரை ஆய்வாளர்களாலே அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாகரீக வளர்ச்சி பெற்ற சமுதாயத்திடமும் இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. எந்த நாகரீக வளர்ச்சியும் இல்லாமல் இன்றைக்கும் காட்டுக்குள்ளே இந்த 21st century காடுகளுக்குள்ளே வாழக்கூடிய வேடுவர்களுக்கும் அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. பல பேராலும் பல இடங்களிலே இருக்கக்கூடிய பலவிதமான பல பேராலும் நம்பப்படுகிறபடியால் இறை என்ற ஒரு சக்தி இருக்கிறது என்று பெரியவர்கள் கொள்கிறார்கள். இந்த கடவுள் நம்பிக்கையினாலே விளைந்த நன்மைகள் பல, அதே நேரத்திலே சில தீமைகளும் விளையத்தான் செய்தன. ஒவ்வொருவரும் தத்தமக்கென ஒரு பாதையை வைத்துக் கொண்டு கடவுளை அனுபவிக்க முற்பட்டார்கள். அப்படி முற்பட்டவர்கள் இறைவனை தம்முடைய பாதைக்கூடாக சென்று கடவுளை காணலாம் என்று தெரிந்து கொண்டவர்கள் தம் பாதையை தவிர கடவுளை காண வேறு பாதை இல்லை என்று வாதிட தலைப்பட்டார்கள். அங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகியது. அந்த பிரச்சனை எப்படி ஆயிற்று என்று கேட்டால், சமயங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கிற அளவுக்கு, ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொள்கிற அளவுக்கு இன்றைக்கு சமயங்கள் ஒரு சமரசத்துக்கான வழிகாட்டிகளாக இல்லாமல் பகைக்கான வழிகாட்டிகளாக இன்றைக்கு சமயம் மாறியிருப்பது ஒரு பெரிய கொடுமை. இன்றைக்கென்றல்ல, அன்று தொட்டது இது இருந்திருக்கிறது. கல்கி பொன்னியின் செல்வன் எழுதுகிற பொழுது எழுதினார், அது இந்த தலைமுறைக்கு அந்த கதைகள் தெரியாது, பழைய தலைமுறையினர் படித்திருப்பார்கள். இந்த ஆழ்வார்க்கடியான் பற்றி எழுதுகிற பொழுது எழுதுகிறார், எவ்வளவு தூரம் இந்த பகை இருந்தது என்றால், ஒரு வைஷ்ணவர் போகிறார், ஒரு சிவன் கோயில் பக்கமாக போக வேண்டி வந்துவிட்டது. அவர்கள் சிவன் கோயிலை பார்க்க மாட்டார்கள், சிவன் என்ற வார்த்தையை கேட்க மாட்டார்கள். கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று அதற்கு சொல்வார்கள். சிவ என்ற சொல் காதலே விடப்படாது. எவ்வளவு தூரம் இந்த சமயம் மனிதனுடைய மனதை நெருக்கி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. ஆகவே ஒரு வைஷ்ணவர் கட்டாயமாக ஒரு சிவன் கோயில் பக்கமாக போக வேண்டி வந்துவிட்டது. கண்ணையும் மூடிக்கொண்டார், காதையும் மூடிக்கொண்டார், ஒரு பக்கமாக ஒரு குறிப்பாக அந்த கோயில் வீதி பக்கமாக நடக்கிறார். நடக்கிற பொருள் திடீரென்று தலையிலே அவருக்கு ஒரு கல் விழுந்தது. யாரோ அடிக்கிறான் போல இருக்கிறன்னு நினைச்சு கண்ணை திறந்திருப்பார். திறந்து பார்த்தால் தலையில கல் விழுந்து தலையில ரத்தம் வழிகிறது. யார் இந்த கல்லை போட்டார்கள் என்று நிமிர்ந்து பார்த்தால் சிவன் கோயில் வீதி மதில் அந்த கோயில் சுவரோரமாக நடக்கிறார். அப்ப அந்த கல் யார் தலையில அடித்தார்கள் என்று நிமிர்ந்து பார்க்கிறார். நிமிர்ந்து பார்த்தால் அந்த சுவரிலே ஒரு காகம், எங்கேயோ இருந்த ஒரு காகம் வேகமாக பறந்து வந்து அந்த மதிலே உட்கார்ந்திருக்கிறது. பழைய மதில், அந்த செங்கல்லுகள் ஆடி இருந்திருக்கின்றன. இந்த காகம் இருந்த வேகத்திலே ஒரு கல் விழுந்து விட்டது. அது போதாக்குறைக்கு அதனுடைய கஷ்ட காலமோ என்னமோ இவர் தலையிலே வந்து விழுந்து இவருக்கு தலை மண்டை உடைந்து விட்டது, ரத்தம் வழிகிறது. இவர் இப்படி பொத்தி பார்த்தார், நடந்தது புரிந்து விட்டது, காகம் இருந்து அந்த சுவர் விழுந்திருக்கிறது. உடனே இந்த வைஷ்ணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஹே வைஷ்ணவ காக்கையே, சிவன் கோயிலை நன்றாக இடி என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக போனார். அதாவது ஒரு சிவன் கோயில் ஒரு கல்ல காகம் பெயர்த்திட்டதுல இவருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். எவ்வளவு தூரம் சமயம் நம் நெஞ்சை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றான கதை. வைஷ்ணவ காக்கையே சிவன் கோயிலை இடி என்று காக்கை, அதுக்கு காகத்துக்குமா சமயம் உண்டு? ஏன் இந்த கதையை சொல்கிறேன் என்றால், நம் சமயம் பற்றிய நம்முடைய மனநிலை வந்திருக்கக்கூடிய இந்த திரிவான நிலை பற்றிய உணர்த்துவதற்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். கடவுள் கொள்கை என்பது அது ரொம்ப ஆழமான விஷயம். ஒரு காரியம் நிகழ வேண்டுமானால் அதற்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை உண்மை. தர்க்கவாதிகள் எல்லாம் இதை வைத்துக் கொண்டுதான் தர்க்கத்தை நிகழ்த்துவார்கள். காரணம் இல்லாமல் காரியம் நிகழாது. இந்த கடவுள் பற்றிய சிந்தனை எங்கே பிறக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். காரணம் இல்லாவிட்டால் காரியம் பிறக்காது. அந்த உண்மையை பல விஷயத்திலே பார்க்கிறார்கள். எங்கேயோ ஒரு காரியம் நிகழ்கிறது என்றால் பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ கம்பன் விழா நடக்கிறதா, ஜெயராம் என்ற ஒரு காரியம், இத்தனை பேர் தாய் நாட்டை விட்டு இங்கே வந்து விட்டீர்களா, இலங்கையிலே கலவரம் என்று ஒரு காரணம். எந்த ஒன்று ஒரு காரியத்தை பார்த்தாலும் பின்னாலே ஒரு காரணம் இருப்பது நமக்கு தெளிவாகிறது. நான் நினைக்கிறேன், அது எந்த காலம் என்று சொல்ல எனக்கு சொல்ல தகுதியும் இல்லை, சொல்லுகிற வாய்ப்பும் இல்லை என்றோ ஒரு அறிஞன் இருந்திருப்பான், முதல் தோன்றியிருப்பான். அவன் பார்த்துக்கிறான், இந்த உலகம் பூராகவும் காரியமயப்பட்டு இருக்கிறது. உலகம் பூராகவும் காரியமயப்பட்டிருக்கிறது. உலகம் பூராகவும் என்றால் இந்த பூமியை நான் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் சொல்லுகிறேன். அண்டங்கள் எல்லாம் தோன்றி ஒன்றோடொன்று மோதாமல் ஒன்றை ஒன்று சுற்றுகின்றன. சுற்றியபடியே நம்முடைய சூரிய குடும்பத்திலே தம்மையும் சுற்றி பிறகு சூரியனையும் சுற்றுகின்றன. ஒரு 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 நூலளவு அந்த சுற்றுதலிலே பிழை நிகழ்ந்தால் அடுத்த நிமிஷம் அண்டங்கள் ஒன்றோடொன்று மோதி வெடித்து சிதறி போய்விடும். இதை பார்க்கிறார்கள் அறிஞர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தால் காரியம் நிகழ்கிறது. அப்படி காரியம் நிகழ்கதை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த காரியத்தை நடத்தக்கூடிய காரணன் ஒருவன் இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய முடிவு. இத்தனையும் தண்டங்கள் சுற்றுகின்றனவே, மனிதர்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள், மரங்கள் தோன்றுகின்றன மறைகின்றன, விலங்குகள் வருகின்றன போகின்றன. இந்த காரியம் நிகழ்வதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள்? காரணமின்றி காரியம் விளையாது. ஒரு வித்தின்றி மரம் வர வாய்ப்பில்லை. இந்த வித்து எங்கே இருக்கிறது என்று தேடினார்கள். அங்கேதான் கடவுள் சிந்தனை தொடங்குகிறது. இந்த அண்டங்கள் எல்லாம் தாமாக இயங்குகின்றன என்று சொல்லலாம், வேண்டுமென்றால் சொல்லலாம். அப்படி அண்டங்கள் தாமாக இயங்க வேண்டுமானால் அதற்கு அறிவு இருக்க வேண்டும். இந்த உலக பொருட்களை ரெண்டாக பிரிக்கிறார்கள் தத்துவவாதிகள். எப்படி பிரிக்கிறார்கள்? ஒன்று அறிவுள்ள பொருள்கள், அறிவில் பொருள்கள். அந்த அறிவுள்ள பொருள்களிலேயும் இயங்கு பொருள், இயங்காத பொருள் என்று ரெண்டு பொருள் உண்டு. இப்ப தாவரங்கள் இருக்கின்றனவே, அவை உயிர் பொருள்கள், ஆனால் இயங்காத உயிர் பொருள்கள். அதுதான் தாவர சங்கமம் என்று அதற்கு பெயர். திருவாசகத்தில் வருகிறது, தாவர சங்கமத்துள் என்று வரும். தாவரம் என்பது அசையா உயிர் பொருள், சங்கமம் என்பது அசைகின்ற உயிர் பொருள், இயங்குகிற உயிர் பொருள். இந்த உயிர் பொருள்கள் எல்லாம் எப்படி தோன்றுகின்றன, எப்படி நிலைக்கின்றன, இதற்கு பின்னணி எங்கே இருந்து வருகிறது, யார் தோன்றுகிறது என்று ஆராய்கிறார்கள். ஆராய்ந்தால் உயிரே உயிர் பொருள் இல்லாத பொருள்கள் இருக்கின்றன. உயிரே இல்லாத பொருட்கள் இருக்கின்றன. மண், கல் போன்றவை எல்லாம் உயிர் இல்லாத பொருட்கள். இப்ப இப்ப சில பேர் நுட்பமா ஆராய்கிறவர்கள் சொல்கிறார்கள் கல்லுக்கும் உயிருண்டு என்கிறார்கள். அதனால்தான் மணிவாசகர் பிறவிகளை வரிசைப்படுத்துகிற பொழுது கல்லையும் பிறவியின் ஒன்றாக ஏற்றுக்கொண்டார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி. தமிழகத்திலே ஒரு பேரறிஞரோடு நான் இந்த விஷயத்திலே கொஞ்சம் மாறுபடுவேன். அவர் என்ன சொல்லுவார், கல்லாய் மனிதராய் என்று சொன்னது தவறு, கல்லு ஒரு பிறவி அல்ல, கல்லா மனிதராய் என்று இருக்க வேண்டும், படிக்காத மனிதர் என்று இருக்க வேண்டும் என்பார். அது தவறு. ஏனென்றால் கல்லுக்கு உயிருண்டு என்பது நீண்ட காலமாக நம் சிந்தனையிலே வந்த ஒரு உண்மை. விக்கிரகங்கள் செய்கிற பொழுது கல்லை பிரிப்பார்கள், ஆண் கல்லு பெண் கல்லு அலிக்கல்லு என்று பிரிப்பார்கள். சிற்ப சாஸ்திரத்திலே உள்ளவர்களுக்கு அது தெரியும். இன்னென்ன கல்லை இன்னென்னதற்கு பயன்படுத்த வேண்டும், ஆண்கல்லு பெண்கல்லு அலிக்கல்லு என்று பிரித்து இந்த கல்லை இதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சிற்ப சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். இது ஒன்று. கல்லுக்குள்ளே தேரை உயிர் வாழ்கிறது, மீண்டும் வருஷக்கணக்கிலே கல்லுக்குள்ளே தேரை உயிர் வாழ்கிறது. அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது, ஒரு உயிரில்லா பொருளுக்குள்ளே உயிர் பொருள் நீண்ட காலம் வாழ முடியாது, ஆகவே அதுக்கு உயிர் இருக்க வேண்டும். ராமாயணத்திலேயே சான்றுண்டு. அகலியை தவறு செய்து விட்டால் என்ற உடனே கௌதம முனிவர் நீ கல்லாக கிடப்பாய் என்கிறார். அப்ப நமக்கு என்ன தெரிகிறது, அந்த கல்லுக்குள்ளே உயிர் வாழ்ந்திருக்கிறது என்பது தெரிகிறது. ஆகவே கல்லும் ஒரு பிறவிதான், அது அசையாத உயிர் பிறவி. ஆனால் அதை விடவும் உயிரில் பொருள் என்று பல பொருட்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு சொந்தமான இயக்கம் கிடையாது. அது பற்றி நாளைக்கு விரிவாக சொல்லுகிறேன். சொந்தமான இயக்கம் கிடையாது. அப்போ எதுவாக இருந்தாலும் அசைகிற பொருள், இந்த அண்டங்கள் எல்லாம் அசைகின்றனவே அவற்றுக்கு உயிர் இருக்கிறதா என்றால் இல்லை. பஞ்சபூதங்கள் இயங்குகின்றனவே அவற்றுக்கு உயிர் இருக்கின்றனவா என்றால் இல்லை. காற்றுக்கு உயிர் இல்லை, மண்ணுக்கு உயிர் இல்லை, நீருக்கு உயிர் இல்லை, நிலத்துக்கு உயிர் இல்லை, ஆகாசத்துக்கு உயிர் இல்லை. ஆனால் இவையெல்லாம் எப்படி ஒரு ஒழுங்குக்குள்ளே இயங்குகின்றன என்பது பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆராய்கிற பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு உண்மை வருகிறது, இத்தனை பொருள்களும் அறிவுள்ள பொருள் ஒருவேளை இயக்கத்திலே ஒரு ஒழுங்கிருந்தால் அது தன்னறிவினாலே அந்த ஒழுக்கத்தை கொண்டு வந்திருக்க கூடும். அறிவில் பொருளும் எப்படி இந்த ஒழுங்குக்குள்ளே வருகிறது, பூமி எப்படி இப்படி சுத்துகிறது, அது சுத்துறது ஒரு நாளைக்கு தன்னைத்தான் 24 மணி நேரம் சுத்தி, ஒரு வருஷத்திலே சூரியனை சுத்துறது என்றால் அது அறிவில்லாத பொருள் ஆயிட்டு, அது எப்படி ஒழுங்கா சுத்தும், அறிவுள்ளவனே ஒழுங்கா சுத்துறான் இல்லே, அறிவில்லாத பொருள் எப்படி அப்படி ஒழுங்காக சுத்தும், இந்த சுத்த வச்சது யார், இதுக்கு எப்படி செய்யறது என்று ஆராய்கிற பொழுதுதான் கடவுள் சிந்தனை என்று ஒன்று வருகிறது. அறிவில்லாத பொருளுக்குள்ளேயே ஒரு இயக்கத்தை ஒழுங்கி இருக்கிறது என்றால் இதை யாரோ இயக்குகிறான் என்று முடிவு பண்ணுகிறார்.
நேசுராந்து திருமுருகன் கோவில் பெருமையுடன் வழங்கும் நிறுத்திய அஞ்சலி. எதிர்வரும் December 8 2024 ஞாயிற்றுக்கிழமை 6 இடம்பெற இருக்கின்றது என்பதை அனைவருக்கும் அறிவித்திருக்கின்றோம். இந்த நிறுத்திய அஞ்சலி நிகழ்வில் கிருஷ்ண பெருமா திருமுருகன் திருவிளையாடல் மற்றும் பல நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கின்றது என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகின்றோம். இடம் மைக்கேல் பார்க் ஸ்கூல் ஆடிட்டோரியம், 55 ஏமி ஸ்ட்ரீட், எலஸ்லி. நுழைவுச்சீட்டு விவரங்கள் குடும்பம் ஒன்றிற்கு $25, வயது வந்தவர்களுக்கு $10 மட்டுமே. எனவே இந்த நிறுத்தியாஞ்சலி நிகழ்வில் கலந்து அனைவரையும் சிறப்பிக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றது நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பதி சபை.
நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி சபையின் வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம்.